SBS தமிழ்.
வணக்கம் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்களே. நீங்கள் நீண்ட காலமாக ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பற்றி எழுதி வருகிறீர்கள், அது குறித்த கட்டுரைகள் நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஆதிச்சநல்லூர் குறித்த உங்களது ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று எமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில முத்தாலாங்குறிச்சி அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமத்துல பிறந்தவன். நாங்க வந்து பெரும்பாலும் வெளியூர் வருது அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல எங்களை கூப்பிட்டு வருது, திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது எங்க ஊருக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிதான் அந்த ஆதிச்சநல்லூர் பரம்பு இருக்குது. பரம்பு அப்படிங்கிறது வந்து 114 ஏக்கர். அதுல அதை பார்க்கும்போது இதுதான் ஆதிச்சநல்லூர், இதுல வந்து நிறைய முதுமக்கள் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்றத நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி ஒரு பெரிய புரிந்துணர்வும் அங்க யார்கிட்டுமே இல்லை. ஏற்கனவே கிராமத்துல இருக்கவங்களுக்கும் அதை பத்தி பெரிய அளவுல எதுவுமே தெரியல. இதுக்கிடையில என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாட புத்தகத்துல வந்து ஒரு சின்ன குறிப்பு இருந்துச்சு. ஆதிச்சநல்லூர் தான் உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படிங்கும் போது சின்ன குறிப்பு இருந்துச்சு. அது கூட நாங்க அதுக்கப்புறம் பெருசா நினைக்கல. அது வந்து ஒரு ஏதோ இருக்கு, பக்கத்துல கூட ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் இதுல வந்து ஒரு பத்திரிகையில பகுதி நேர நிறுவனா இருந்தேன். அப்ப 2004 அப்போ நான் புத்தகம் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றங்கரையை பற்றி தாமிரபரணி தோன்றுற இடத்துல இருந்து தாமிரபரணி முடிகிற இடத்துல இருந்து அதை 3 பகுதியா பிரிச்சு நடந்தே வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்து கோயில், அப்புறம் கிறிஸ்தவ கோயில், அப்புறம் இஸ்லாமியர் கோயில், அது போக அந்த ஊர்ல வாழ்ந்த மகான்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேர் காரணம், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொகுத்து தொடரா எழுதுறது, அப்புறம் அதை தொகுத்து புத்தகமா போடுறது, அந்த மாதிரி என்னோட புத்தகம் தலைத்தாமிரபரணி புத்தகம் வந்து ரொம்ப பிரமாதமா போய்கிட்டு இருந்த ஒரு நேரம்.
தாமிரபரணி பத்தி நீங்க எழுதின நூல்ல 3 சமயங்கள், கிறிஸ்தவம், இந்து, இஸ்லாமிய சமய கூறுகள் அங்கே என்ன இருந்தது என்று தேடினதாக சொன்னீங்க. சமண சமய அல்லது பௌத்த சமய கூறுகள் ஏதாவது கிடைத்ததா உங்களுக்கு?
அதாவது சமணம் அப்படிங்கிறது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில கொஞ்சம் பக்கத்துல இருக்குது, அதாவது மருகால் தரை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. அங்க வந்து சமணர்களோட படுகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்துல வந்து சமணர்கள் வந்து ஒளிந்து வாழ்வதற்காக அவங்க படுத்து இருப்பதற்காக உயரமான ஒரு மலைக்கு மேல ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில வந்து அவங்க தங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல, அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய இடத்துல கழுகுமலை, கழுகுமலையை தாண்டி போயிட்டோம்னா அய்யனார் குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றங்கரையில மிக அருகில் இருக்கக்கூடிய மருகால் தலை அப்படிங்கிற இடத்துல தான் இங்க இருக்கு. அதை நான் பார்த்துருக்க அது என்னோட நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நீங்க சொல்ற பௌத்த மதங்கள் வந்து அதை இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அதுல நிறைய சோடுகள் வந்து அதுல தெரியல, அது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சது. ஆனா பழைய பௌத்த மதங்கள் வந்து எனக்கு அதிகமா கிடைச்ச மாதிரி தெரியல.
இந்த தாமிரபரணி என்ற பெயரே டப்ரபேன் என்ற இலங்கை தீவினுடைய ஒரு பெயருடைய திரிபு அப்படி என்று படித்திருக்கிறேன்.
உண்மைதான், ஏன்னு கேட்டா பழைய காலத்துல தன்புரணை அப்படின்னு தான் தாமிரபரணி குறிப்பிட்டு இருக்காங்க. தன்புரணை அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி 2 தாமிரபரணி ஓடுது, அதாவது ஒண்ணு வந்து இங்க இருந்து உண்மைதான் இலங்கை வரைக்கும் ஓடி இருக்கிறது. அந்த தாமிரபரணி வந்து இலங்கை வரைக்கும் ஓடின தாமிரபரணி தான் இப்ப கடல் கோள் காரணத்தினால அது தாமிரபரணி இப்ப வங்காள விரிகடா புன்னக்காயலோட நின்றுது. இது வந்து பின்புரணை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாகர்கோயில ஒரு தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல ஒரு நதி ஓடுது, அது வந்து ஆண்புரணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா எப்போதுமே பொன்பு இந்த கல்வெட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த புறணை புறணை புறணைன்னு தான் இந்த விஷயங்களை பூரா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால்டுவெல் வந்து தன்னோட நூல்களை எழுதும் போதுதான் நிறைய இடத்துல தாமிரபரணி அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டியிருக்காரு. கால்டுவெல் புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்காரு. அதுக்கு இடையிலதான் அந்த பேரை தாமிரபரணியா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தாமிரம் சத்து அதுல நிறைய இருக்கு, அதனால செம்பு, செம்பு அப்படிங்கிறது வந்து தாமிரபரணியோட உயிர் சத்து, அதனால தாமிரபரணி வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த தீவு கிழங்கு வந்த பிறகு அந்த தீவுல இருந்து தோட்டத்தொழிலுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க நம்ம புதியமலை இருக்கக்கூடிய தாமிரபரணி தோண்டக்கூடிய இடத்துல உள்ள தோட்டத்தொழிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இலங்கையிலிருந்து வந்தவங்களோட வாரிசுகள் இங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இலங்கை தோட்ட தொழிலாளர்களுடைய பேர் தான் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து பல வருடங்களாக கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதி வரும் முத்தலாங்குறிச்சி காமராசு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நான் இடையே குறுக்கிட்டு தாமிரபரணி பற்றி கேள்விகளை கேட்டுவிட்டேன், தொடர்ந்து சொல்லுங்கள் ஐயா.
ஆமா, அந்த நேரத்துல தான் நான் அதே மாதிரி பொதிகமலை, அதாவது தாமிரபரணி தோன்றக்கூடிய பொதிகமலைக்கு போய் பொதிகமலையை பற்றி ஒரு நல்ல புத்தகம் எழுதி அதுவும் ஒரு பெரிய பிரசுரம் மூலமா நல்ல பிரமாதமா போய்கிட்டு இருந்த நேரம். அப்போ எனக்கு இந்த 2004 வந்து ஆதிச்சநல்லூர் வந்து தியாக சத்தியமூர்த்தி அவரோட தலைமையில வந்து வந்து ஆய்வு பண்றாங்க. அதுக்கு பக்கத்துல ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு வேலை செய்ய விடுறாங்க. ஆனா நிருபரான எங்களை யாரையுமே கிட்ட விடுறது கிடையாது, கிட்ட அவங்க யாரையுமே பக்கத்துல விடுறது கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாகவும் அது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு காக்கப்பட்ட விஷயமாகவும் அது ஒரு ரகசியமாகவும் யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறது வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனால எனக்கு என்ன அப்படின்னா இது பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நூல்களை கட்ட ஆரம்பிச்சேன். ஆய்ச்சொல்லர் மேல எது யாரெல்லாம் ஆர்வமா இருக்காங்க அவங்களை தேட ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்சதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ருசிகரமான செய்திகள் தான் கிடைச்சது. ஏன்னு கேட்டா அந்த வேலைக்கு போறவங்க வந்து மறுநாள் காய்ச்சத்தப்படுத்துவாங்க. கேட்டா நாங்க அந்த மூடியை திறக்கும் போது ஏதோ எங்களுக்கு ஒரு உழுக்கல் வந்துச்சு, அதாவது உள்ள இருந்த ஆவி வந்து எங்களை தாக்கிட்டு அதனால எங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு அவர் கீழே விழுந்து ரத்த காயத்தை வாங்கிட்டாரு அப்படி அப்படின்னு நான் அதாவது ருசிகரமான கதைகள் சொல்லுவாங்க. அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க ஆதிச்சல் ஒரு பக்கத்துல ஒரு பெரிய பொதியில் வந்தது ஒரு தங்க தேர் இருக்கு அப்படின்லாம் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் பேசுவாங்க. அப்ப நிறைய பத்திரிகையிலையும் இந்த மாதிரி யூகமான விஷயங்கள் எல்லாம் வரும்.
அவங்க உண்மையிலே சொல்றாங்களா அல்லது இந்த அகழாய்வை நடத்தியவர்கள் அவர்களுக்கு அச்சமூட்டுவதற்காக அப்படி ஏதாவது செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா?
இல்ல இது வந்து கட்டுக்கதை, அது அது வந்து முழுசாவே கட்டுக்கதை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தாவரவண்ணி ஆட்டங்கரையை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சிறுதெய்வ வழிபாடுகள் இருக்கும். சிறுதெய்வ வழிபாடுகள்ல உள்ள கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி கதைகளா தான் இருக்கும், இந்த மாதிரி கதைகளா தான் இருக்கும். அதாவது நமது தமிழர்கள் பொறுத்தளவு வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்களை பொறுத்தளவுல வந்து இப்ப பேய் ஆவி பிசாசு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் சில ஒரு முன்னுரிமைகள் உண்டு. அதாவது நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் மே மாசம் அந்த ஆய்வு நடந்தது. மே மாசம் நல்லது, அதாவது வெயில் நம்ம நினைச்சா கூட கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க எங்கேயும் போக முடியாது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் நடந்தது. அந்த நேரம் வந்து இந்த தொழில் நடக்கும்போது காய்ச்சல் வர்றதெல்லாம் ரொம்ப சுலபம், காய்ச்சல் வந்து வரும், அது வந்து நோய் வரக்கூடியது இயற்கை. இந்த இயற்கையை வந்து அவங்க வந்து பெரியவங்க வந்து யார் வந்து பேய்ப்பா 3000 வருஷத்துக்கு முன்னாலோ 4000 வருஷத்துக்கு முன்னால உள்ள இருந்த இதை நீங்க திறந்ததுனால உள்ள ஆவி வந்துட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பொருளி தான், இது வந்து பொருளி, இது வந்து இது வந்து நம்ம அதனால சொல்றோம். அதாவது ஆய்வு வராத காரணத்தினாலதான் இந்த பொருளிக்கு வந்து முக்கியத்துவம் வருது. இப்போ நம்ம அந்த 2004 நடந்த ஆய்வு 2007 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளி பேச்சுக்கு வந்து இடமே இல்லை. டக்கு டக்குனு இது இப்படி இருந்தது, தமிழர்கள் இப்படி இருந்தாங்க, தமிழர் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவி பேச்சுக்கு இடமே இல்லை. அதனாலதான் நாங்க ஆய்வை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மற்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா ஆய்வறிக்கை வந்து ஏன்னா இப்போ நவீன முறையில இருக்கு, இப்போ கார்பன்டேட்டிங் 1 மாசத்துல வந்துட்டு, கார்பன்டேட்டிங் போய் 1 மாசத்துல வந்துட்டு, அதே மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல முதுமக்கள் தாழி இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய நவீன கருவிகள் நிறைய வந்துட்டு, அதே மாதிரி எல்லாமே நம்மகிட்ட நவீனமா இருக்குது. 1902 அலெக்சாண்டர் இரியா காலத்துல வந்து அவங்க என்ன கஷ்டப்பட்டு எல்லாமே மேனுவலாவே பண்ணிருக்கணும், அப்பவே அவங்க கிட்டத்தட்ட அறிக்கையெல்லாம் ரொம்ப பிரபாகமா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு அப்படி இல்லையே, இப்ப எல்லாமே நவீன யுகத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இந்த நேரம் வந்து நம்ம 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்த அறிக்கை தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளி போன காரணனால இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வருது. இதே மாதிரி எழுத்தாளர்கள் அங்க போய் நாங்க எடுத்த போய் அது கிடைக்கிற கதைகள் ருசிகரமா இருக்க அப்படின்னு சொல்லி பதிவோட ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா அறிக்கையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா இதையும் முடிஞ்சிடும், ஆதிச்சலரோட தொன்மையில வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்ல வரேன்.
இது குறித்த அறிக்கைகள் வெளிவராத நிலையில நீங்க என்ன செய்வீங்க?
ஆதிச்சலரில் நடந்த விஷயங்களே நம்ம எழுதுவோம், சீக்கிரமா ஆய்வோட அறிக்கை வந்த பிறகு அதை பின்னால சேர்த்து எழுதிக்கிடும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். அதை வந்து என் கூட இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க என்னோட பிள்ளைகள் அப்புறம் என் பக்கத்து பிள்ளைகள்லாம் வந்து என் கூட கதை கேட்கற மாதிரியும் அந்த கதைக்கு நம்ம வந்து பேப்பர்ல கதை சொல்ற மாதிரியும் நாங்க ஆதிச்சலர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி 2010 ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். அது வரைக்கும் ஆய்வு அறிக்கை வரல. இது காலங்கள் போக போக ஆய்வறிக்கை இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தியாக சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பணி ஓய்வு பெற்று போயிருந்தாரு, அவரும் அறிக்கை தாக்கல் பண்ணலை. அந்த போஸ்டிங் வந்து சத்யபாமா அப்படிங்கிற அம்மா வந்து வராங்க, அவங்களும் இதுக்குரிய ஆய்வறிக்கை விடுறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் இல்லை. அப்ப தொடர்ந்து நாங்கள் மனுக்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம் வர்றவங்க கிட்ட, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, அப்புறம் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்துல அப்படியே ஒரு ரீதியாக மனுக்கள் கொடுக்கறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சோம். அதுக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை.
உங்களுடைய மனுக்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்வோம் ஐயா.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.